சுவர் வரைக்கும் வாசிக்கப்படுறது இக்கேற்ற நம்ம ஆரம்பிக்கலாம். அவற்றையும்
ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சத்தங்களைப் போல வினா உள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கத்திற்கு ஒப்புக்கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். அவர்களுக்கும் புரஜாதிகாரர்களுக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பதாகவும் ராஜாக்களுக்கு முன்பதாகவும் கொண்டு போகப்படுவீர்கள். அவர்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்த நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிடம் பேசுகிறவர்.
அதிகாரம் இப்ப 16-20 வரைக்கும் வாசிக்கப்படுறத நம்ம கேட்டோம். மத்தேயு வந்து இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக காண்பித்து வருகிற ஒரு சுவிசேஷத்துல 10 அதிகாரம் வரும்போது அவருடைய இந்த மேசியாவுடைய பிரதிநிதிகளாக தன்னுடைய சீஷர்களை தயார் செய்து வெளிய அப்போஸ்தலர்களாக அனுப்புறத நம்ம பார்க்கிறோம். இது ஒரு முதல் மிஷனரி பயணம். இந்த அதிகாரத்துல 1-4 வரைக்கும் அந்த அப்போஸ்தலர்கள் யார் என்பதை நம்ம பார்த்தோம். 5-15 வரைக்கும் அவர்கள் என்ன செய்யணும் அப்படின்றத பார்த்தோம். 16-23 வரைக்கும் இப்ப நம்ம பார்க்க போறது இயேசு கிறிஸ்து மேசியாவுடைய அப்போஸ்தலர்களாக இவங்க உலகத்துக்கு போகும்போது, உலகத்துல இயேசுவை பிரதிபலிக்கும் போது உலகம் எந்த விதத்தில் அவங்களுக்கு ரியாக்ட் பண்ணும், எந்த விதத்தில் அவங்களுக்கு பதில் கொடுக்கும், என்ன அவங்க எதிர்பார்க்கணும் அப்படின்றத தான் அவர் சொல்றார். அதுக்கப்புறம் கடைசியில 24-42 வரைக்கும் ஒரு அப்போஸ்தலனாக ஒரு இயேசு கிறிஸ்து பிரதிநிதிக்காக அவங்க கொடுக்க வேண்டிய விலை என்ன அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஒரு ஒரு குறுகிய காலத்துக்கு அனுப்புறார். அவர் மரித்து உயிர் தெழுந்த பிறகு நிரந்தரமாக அனுப்புவார். ஆனா அதுக்கு முன்பதாக ஒரு எப்படி இருக்கும் உலகத்தில் உங்களுடைய ஊழியத்தின் அனுபவம் அப்படின்றதுக்காக ஒரு குறுகிய காலத்துக்கு அவர் அனுப்புறார். அதுதான் பார்த்துட்டு வரோம். போன வாரம் 2 5-15 பதினஞ்சு வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். ஒரு இயேசு கிறிஸ்து பிரதிநிதியாக நாம் என்ன செய்யணும், ஒரு இயேசு கிறிஸ்துவை போய் இந்த உலகத்தில் சரியான விதத்தில் நம்ம பிரதிபலிக்கணும்னா இருக்க வேண்டியது என்ன அப்படின்றது 10 காரியத்தை நம்ம பார்த்து முடிச்சோம். சுருக்கமாக உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். முதலாவது, இயேசு கிறிஸ்துனால் அவர்கள் அழைக்கப்பட்டு அனுப்பப்படணும். 2, இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து அவங்களுடைய கட்டளை பெற்றிருக்கணும். அவங்க ஊழியத்தில் ஒரு மையமான குறிக்கோள் இருக்கணும். பிரசங்கம் அவங்க ஊழியத்தில் பிரதானமா இருக்கணும். பிரசங்கம் இல்லாத ஊழியம் ஊழியம் இல்லை. அவங்களுடைய செய்தி தெளிவானதாகமோ மாறாத உறுதியான செய்தியா இருக்கணும். குழம்புகிற அன்னைக்கு நாளைக்கு ஒண்ணு, இன்னைக்கு ஒண்ணு, 3-4 ஒண்ணுன்னு சொல்றதா இருக்கக்கூடாது. ஒரு தெளிவான செய்தி, சென்ட்ரல் மெசேஜ். அடுத்து 6, தேவனால் உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியை அவங்க பேசணும். அப்போஸ்தலர்களுக்கு அந்த டைம்ல புதிய ஏற்பாடு இல்லாததுனால் அப்போஸ்தலர் அடையாளங்கள் அற்புதங்களை செய்த வரங்களை ஆண்டவர் கொடுத்தார். அது ஒரு அப்போஸ்தலர்னு காமிக்கிறதுக்கு. இவங்க பேசுறத எப்படி நம்புறதுன்னா அவங்க செய்யற அற்புதங்கள்னால நம்பலாம். ஆனா இன்னைக்கு அப்போஸ்தலர்கள் இல்லாதனால அந்த வரங்கள் இல்லை. ஆனா அப்போஸ்தலர்கள் உறுதிப்பட்ட செய்தின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, ஒருத்தர் பேசுறவருக்கு அவர் வேதத்தின்படி பேசுறாரா, வேதத்தை ஒப்பிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக, அவங்களுடைய ஊழியம் சுயநலமற்ற ஊழியமா இருக்கணும். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். அப்படிப்பட்ட ஊழியத்தார் ஆண்டவருடைய இயேசுவை பிரதிபலிக்கிற ஊழியத்தை செய்யறன்றவங்க தங்களுடைய தேவைகளை தேவன் நிறைவேற்றுவார்ன்ற நம்பிக்கையில தான் ஊழியம் செய்யணும். தங்களுடைய தேவைகளை ஆண்டவர் நிறைவேற்றுவார் அப்படின்னு சுயநலம் நற்று செய்யணும். 9, திறந்த இதயத்தோடு ஆர்வத்தோடு கேட்கிற ஏற்றுக்கொள்ளுகிற மக்களோடு தங்களுடைய முயற்சிகளை நேரத்தை செலவு பண்ணணும். தங்களை நிராகரிக்கிறவர்களை விட்டு விலகணும். இது 10 நம்ம பார்த்தோம் சரிங்களா. தீஸ் ஆர் பிரின்சிபல்ஸ் நம்ம கத்துக்க வேண்டியது. நம்ம என்ன செய்யணும், அந்த நேரத்தில் என்ன செய்யணும், இந்த நேரத்தில் என்ன செய்யணும்னா இது ஞாபகம் இருந்துச்சுன்னா நமக்கு தெரியும். அவங்களுடைய நிராகரிக்கிறவர்களை விட்டு விலகணும் போது அவங்களுடைய ஊழியத்துக்கு மக்கள் இப்படி போய் ஒரு இயேசுவை பிரதிபலிக்கும் போது அவர்னால் அனுப்பப்பட்டு அவர்னால் கட்டளையிட கொடுத்து ஒரு மெய்ய குறிக்கோளோடு பிரசங்கத்தை மையமாக கொண்டு சுயநலமற்று ஆண்டவனால் உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியை ஒருத்தர் பிரசங்கம் பண்ணும் போது எந்த சுயநலமும் இல்லாம போய் நம்ம ஆத்ம நன்மையை கருதி பிரசங்கம் பண்ணும் போது அவங்கள ரிஜெக்ட் பண்றது ரொம்ப ஆபத்து. அவங்கள ரிஜெக்ட் பண்றது ரொம்ப ஆபத்து. அவங்களுடைய வார்த்தைகளையும் அவங்களையும் ரிஜெக்ட் பண்றத இயேசு எப்படி பாக்குறாரு? தன்னையே ரிஜெக்ட் பண்ண மாதிரி பாக்குறாரு. அதனாலதான் அவங்கள ரிஜெக்ட் பண்றது நித்திய விளைவுகளை நமக்கு கொண்டு வரும் அப்படின்றார். ஏன்? அதான் 15வது வசனத்தில் அந்த நியாயத்தீர்ப்பு நாளில் சோதோம் குமாராக்கு நடக்கிறத விட இவங்களுக்கு பயங்கரமா இருக்கும். இவங்களால தாங்க முடியாது வர ஜட்ஜ்மெண்ட். ஏன்? வெளிச்சத்தை அவங்க ரிஜெக்ட் பண்றதுனால நித்திய விளைவுகள் ஏற்படும். அப்படி ஒரு இயேசுடைய பிரதிநிதியை நிராகரிப்பதுனால் ஓகே, அதை பார்த்து முடிச்சிட்டோம். ஒரு ரிவ்யூ இன்னைக்கு தொடர்ந்து நம்ம பார்க்கணும். இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது என்ன போய் இப்படி நீங்க போய் உலகத்தில் பிரதிபலிச்சிங்கன்னா எந்த எண்ணத்தை எதிர்பார்க்கலாம்? உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உலகத்தில் என்ன மாதிரி ஒரு ரியாக்ஷன் நீங்க பார்ப்பீங்க என்னை பற்றி பேசும்போது அப்படின்னு தான் இப்போ விளக்குற. இப்போ விளக்கும் போது ஒரு இந்த அதிகாரம் முழுவதுமா ஒரு ஐடியா நமக்கு இருக்கணும். எப்படி சொல்றாருன்னா ஒரு டெலஸ்கோபிக் வியூ அப்படின்வாங்க. அதாவது இவர் பேசுறது படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப குழம்பும். என்ன அங்க இருக்கிறது இங்க இருக்கிறதெல்லாம் சேர்த்த மாதிரி தெரியுதே அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த இந்த இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது அதிகாரம் தெளிவா உங்களுக்கு புரியும். இயேசு வந்து வெறும் அந்த 12 பேருக்கு மாத்திரம் பேசல, அவருடைய தீர்க்க தரிசன பார்வையில, அவருடைய எல்லாம் அறிந்த பார்வையில அவர் என்ன பண்றாருன்னா முதல்ல அந்த 12 பேருக்கு இப்போ அனுப்புற குறுகிய ஊழியத்துக்காக 1-15 வரைக்கும் பேசிட்டு அதுக்கப்புறம் அவர் மறித்து உயிர் தெளிந்த பிறகு அப்போஸ்தல நடவடிக்கைகள் என்ன நடக்கும் அப்போஸ்தலன் அவர்களுக்கு எல்லாரையும் கவர் பண்றாரு. இதுல அதை வச்சுட்டு நம்ம மனசுல இதை படிச்சோம்னா நல்லா நமக்கு புரியும். பாருங்க, அதை உங்களுக்கு காட்டுற 1-5 வரைக்கும் இந்த 12 பேரை பத்தி பேசினா ஆனா பல கொள்கைகள் அதுல இருந்து நம்ம பார்த்து படிச்சுக்கிட்டோம். 16-20 வரைக்கும் ஒரு தீர்க்க தரிசனமா பேசுறாரு. ஏன் 16 என்ன சொல்ற 17 என்ன சொல்றாருன்னா மனிதர்களை கொடுத்து ஜாக்கிரதையா இருங்கள், அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கத்திலையும் பிடித்து ஜபாலயங்களில் அடிப்பார்கள். என் நிமித்தம் அதிகாரிகளுக்கு ராஜாக்களுக்கு முன்பதாக நீங்க வருவீங்க அதெல்லாம் சொல்றாரு. ஆனா இவங்க இப்படி போகும்போது இவங்க 12 பேருக்கு அப்படி நடக்கலையே, சந்தோஷமா திரும்பி வந்தாங்க, யாருமே அரெஸ்ட் பண்ணல, யாருமே துன்பப்படுத்தல இல்லைங்களா? அது நடக்கவே இல்லை. இப்போ அதை சொல்லல, இப்போ அவங்களுக்கு நடக்க போறதில்ல, நீ வரப்போறத பத்தி தான் அவர் சொல்ற. இப்போ அதெல்லாம் அவங்க அனுபவிக்கல. அவங்களுக்கு வாரினால் அடிக்கிறது அதெல்லாம் பிரிடிக்டிவ், வரப்போற காரியத்தை 21-23 வரைக்கும் தன்னுடைய வருகைக்கு முன்பதாக நடக்கிற சில காரியங்களை அவர் சொல்ற. அதான் ஒரு ஒரு டெலஸ்கோபிக் வியூ, அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். பாருங்களேன், 17 என்ன சொல்றாரு, மனுஷரை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், அவர்கள் உங்களை ஆலோசனை ஆலோசனை திடீர்னு இதாயிடுச்சு படிங்களா,
மனுஷரை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களை உங்களை வாழினால் அறிவிப்பார்கள்
அப்படின்னா 17வது வருஷத்துல நான் போன பிறகு அவர் நடக்கன்றாரு. இது இது அப்போஸ்தல நடவடிக்கைகள் கதை தான். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 4வது அதிகாரத்தில் என்ன நடக்குது? அப்போஸ்தலங்களை பிடிச்சி மிரட்டுறாங்க, இந்த நாமத்தில் எருசலேமில் நீங்க இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணக்கூடாது அப்படின்னு மிரட்டின உடனே அவங்க கேட்கல. 5வது அதிகாரத்தில் பிரசங்கம் பண்றாங்க, அப்போஸ்தலர் பிடிச்சி வாரினால் அடிச்சு ஜெயிலில் போடுறாங்க இல்லைங்களா? 5வது அதிகாரத்தில் தான் பார்க்குறோம். அப்புறம் அவங்களை கொலை செய்வார்கள் அப்படின்னா 7-8 அப்போஸ்தல நடவடிக்கைகளை ஸ்தேவானை கொள்ளுறாங்க, அதுக்கப்புறம் சபையை துன்பப்படுத்துறாங்க, அதுக்கப்புறம் கொல்ல ஆரம்பிக்கிறாங்க இல்லைங்களா? 9வது அதிகாரத்தில் பவுல் சவுலாக இருக்கும் போது சபைக்கு விரோதமாக போய் கொல்ல ஆரம்பிக்கிறாரு, அநேக சபையை துன்பப்படுத்த ஆரம்பிக்கிறார். உங்கள் தேசம் உங்களை நிராகரிக்கும், யூத தேசம் உங்களை நிராகரிக்கும், ரிஜெக்ஷன் வரும். அதை தான் இங்கே ப்ரிடிக்ட் பண்ணுறார். ஓகே, அது அப்போஸ்தல நடவடிக்கைகள் சொல்கிறார். அதோடு முடியல பாருங்களேன், அதுக்கப்புறம் 16வது வசனத்தில் அவர்களுக்கு புரஜாதியார்களுக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிகாரிகளுக்கு முன்பதாகவும் ராஜாக்களுக்கு முன்பதாகவும் கொண்டு போக படுவீர்கள். அது எப்போ நடக்குது? அதே தான் அப்போஸ்தல நடவடிக்கைகள் இப்போ நம்ம படிச்சு முடிச்சோம் இல்லைங்களா? 27வது பவுல் எங்கே போறாரு? ரோமுக்கு போறாரு. ரோமுக்கு முன்பதாக போய் சீசருக்கு முன்னாடி நிற்க போறார். ஏன்? சாட்சியாக நிற்கும்படி. அவர் பிலிப்பியர் அழகா சொல்றார், நான் போய் அந்த சுவிசேஷத்து சீசருக்கு முன்னாடி நிற்கிறது அது சுவிசேஷ வளர்ச்சிக்கு பிரயோஜனமா இருந்துச்சு அப்படின்றார். அப்புறம் அதான் சுவிசேஷ வளர்ச்சிக்கு இதெல்லாமே அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் நடக்க போறது அவர் இங்க சொல்றத பாக்குறோம். ஆகவே இதுல என்ன பாக்குறோம், ஒரு டெலஸ்கோபிக்கா ஆண்டவர் 1-15 சுவிசேஷ காலத்துல நடக்கிறது, 16-20 அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் காலத்துல நடக்கிறது, 21-22 வரைக்கும் சபை முழுவதமாக தான் வருகை முதலாவது வருகையிலிருந்து இரண்டாவது வருகை வரைக்கும் நடக்கிற எல்லா காரியத்தையும் இங்க சொல்றார். தன்னை பிரதிபலிக்கிறவர்களுக்கு என்ன நடக்கும், ஏன் இதை சொல்லணும், ஒரு விதத்தை நான் யோசிச்சு பார்த்தேன். அவங்களுக்கு அனுப்புறாரு, அவங்களுக்கு சொல்லி அனுப்ப வேண்டியது தானே, ஏன் இது சொல்லணும் அப்படின்னா, அவங்கள வந்து இந்த 2000 வருஷத்துக்கு அப்புறம் வாழ்ற நம்மள்கிட்ட கனெக்ட் பண்றாரு, நம்மள இன்னும் வரப்போற மக்கள்கிட்ட கனெக்ட் பண்றாரு. அதுக்கு பேர் தான் நம்ம ஊர்ல பாரம்பரியம்னு வாங்க. எல்லா கலாச்சாரத்துக்கும் எல்லா ஊருக்கும் எல்லா மக்களுக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்கு. உண்மையான சபையினுடைய பாரம்பரியம் என்ன தெரியுமா, பாடுபடுறது. தங்களுடைய தாங்கள் நம்புகிற சத்தியங்களுக்காக பாடுபட்டு உழைக்கிறது, அதான் உண்மையான சபையுடைய அடையாளம். முடிவு பரியந்தம் தங்க உயிரே கொடுத்து ரத்த சாட்சியா தங்களுடைய ரத்தத்தினாலையும் தந்த சத்தியத்தை சீல் பண்ணுவதற்காக உண்மையா நிக்கிறது தான் உண்மையான சபையின் பாரம்பரியம். அந்த பாரம்பரியத்துல எல்லாரையும் சேர்க்கிறார். நீ அவங்க எப்படித்தான், இதான் நம்முடைய பாரம்பரியம், எல்லாருடைய பாரம்பரியம். பாருங்க என்ன மாதிரி கோட்டையில வாழ்ந்தார் எங்க ராஜா, பாருங்க எங்க முத்தாத்தா அப்படின்னு பாரம்பரியத்தை பெருமை. நம்ம பாரம்பரியம் என்ன தெரியுமா, என்ன மாதிரி ரத்த சாட்சியா மறிச்சாங்க பாருங்க, எவ்வளவு பாடுபட்டாங்க பாருங்க, எவ்வளவு அடி வாங்கினார் பாருங்க பவுல் காஸ்பலுக்காக. நம்ம அதே பாரம்பரியத்துல தான் நானும் சேர்ந்தவன், என் பின்னாடியும் பாருங்க எவ்வளவு அடி வாங்கியிருக்கிற அப்படின்னு காட்டிக்கொள்ளுது. அதான் நம்முடைய பெருமை, அதான் நம்முடைய பாரம்பரியம். உண்மையான சபையினுடைய பாரம்பரியம் சுவிசேஷத்துக்காக பாடுபடுகிறது, அதான் உண்மையான அதான் சபையா நம்ம, அதான் நம்ம பார்த்து நம்ம அடையாளத்தை தெரிஞ்சுக்கணும். இவங்களை நம்ம கனெக்ட் ஆகுறோமா, கனெக்ட் ஆகுறோமா பாருங்களேன். அதனால நம்ம படிக்கணும், இதான் ட்ரூ சர்ச், இதான் ட்ரூ சர்ச். நம்ம அந்த சர்ச்சா, அந்த பாரம்பரியத்தில் வரக்கூடியவர்களா அப்படின்னா, இந்த அதிகாரத்தில் நம்ம படிக்கும் போது நமக்கு வர ரியாக்ஷனை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, ரொம்ப டெஸ்டிங் சாப்டர், ரொம்ப டெஸ்டிங் சாப்டர். பொறுக்க முடியல என்னாலே, போக 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 டார்க், எங்கேயாவது ஒரு நம்பிக்கை கிடைக்குமா, எங்கேயாவது ஒரு உற்சாகம், இருள் இருள், வலி துன்பம், டார்ச்சர், கடைசியில மரணம், இதான் கிடைக்கும், இதான் கிடைக்கும். அதிகாரிகள்னால துன்படுத்துதல், கவர்மெண்ட்னால துன்படுத்துதல், உன் மத தலைவர்கள்னாலையும் துன்படுத்துதல், கடைசியில என்ன, உன் வீட்டிலேயே துன்படுத்துதல். அப்பா மகனுக்கு விரோதமாக, மனைவி புருஷனுக்கு விரோதமாக, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு விரோதமாக துன்படுத்துதல், இதுதான் நான் கொடுக்கிற பாரம்பரியம் பாருங்களேன். இதான் ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸ், அதை வந்து இதான் நம்முடைய பாரம்பரியம். 30 பாருங்களேன், அது துன்படுத்தல் வந்து வந்து 30வது அதிகார வசனத்துல மரணத்துல முடியுது. எந்த அளவுக்கு இயேசுடைய சுவிசேஷத்தை நம்பி அதுக்காக உண்மையா இருக்கிறோமோ, அதை ரத்தத்திலையும் சீல் பண்ணுவதற்காக நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோன்றது தான் உண்மையான சபை, அதான் உண்மையான சபை. அதான் அந்த சபையில நாம் இருக்கிறோமா அப்படின்றது இந்த அதிகாரத்துல நம்ம பார்த்துக்கலாம் பாருங்களேன். ஆனா அதுல அதே நேரத்தில் ஒரு ஒரு சர்ச் ட்ரெடிஷன் ஒருத்தர் சொல்லி இருக்கிறாரு, தர்டுலியன் என்ற ஒரு சர்ச் ஃபாதர், ரத்த சாட்சிகளுடைய ரத்தம் தான் ஒரு சபைக்கு வித்து. பாருங்களேன், ஒரு மனுஷன் இயேசுக்காக ரத்த சாட்சியா சுவிசேஷத்துக்காக மதிச்சு அவருடைய ரத்தம் தான் ஒரு சபையினுடைய வளர்ச்சி. அதே மாதிரி தேவ ஜனங்களுடைய தியாகம், உழைப்பு, பாடுதான் சபையை வளர்க்கும், சபையை வளர்க்கும். அந்த மாதிரி சபையா நம்ம நம்ம ஜம்முன்னு இருக்கணும், எல்லாம் ஆசீர்வாதம், ஆசீர்வாதிப்பார் ஆண்டவர் உங்களை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு ஒரு கூட்டம் இருக்குது. ரொம்ப ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஏசு ஆசீர்வாதத்தை பத்தி இதுல பேசலங்க சார், எங்கேயாவது ஆசீர்வாதம் இருக்குமான்னு தேடி தேடி பார்த்து நான் அழுத்து போயிட்டேன், ஆசீர்வாதமே இல்லை இதுல, வெறும் வலி, டார்ச்சர், பெயின் அதான் இருக்குது. ஒருத்தர் சொன்னாரு, மற்றவர்கள் மற்ற ராஜ்யங்கள்லாம் இன்னொருத்தரை அடிச்சு இன்னொருத்தரை அடிமைப்படுத்தி ஒடுக்கித்தான் அந்த ராஜ்யங்கள் வளர்ந்தது, ஆனா கிறிஸ்துவுடைய ராஜ்யம் இன்னொருத்தருக்காக தியாகத்தையும் உழைப்பையும் உயிரை கொடுத்து உயிரையும் பணைய வச்சு தான் அவருடைய ராஜ்யம் வளரும், அது உண்மை, அதான் நம்முடைய பாரம்பரியம். இந்த சாப்டர் ஃபுல் ஆஃப் சஃபரிங். அதே நேரத்தில் அந்த பாடுபடுகிற மக்களுக்கு அருமையான வாக்கு தத்தங்களை ஆண்டவர் கொடுக்கறதும் நம்ம பார்க்கலாம். ஓகே, இது வேற 12 பேருக்கு மாத்திரம் இல்லை, உங்களுக்கும் எனக்கும் தான். அதனால தான் டெலஸ்கோபிக்கா சொல்ற, உங்களுக்கும் எனக்கும் என்ன நீங்க பிரதிபலிக்கணும்னா, இந்த உலகத்தில் உங்களுக்கு பாடுகள் உண்டு, நீங்க என்ன பிரதிபலிக்கும்படி, என் செய்தியை வெறுக்கிற, என் செய்தியை நிராகரிக்கிற, என் மெசேஜ் எடுத்துக்கிட்டு உங்க ஸ்கூலுக்கு போனா, உங்க காலேஜுக்கு போனா, உங்க வேலை இடத்துக்கு போனா, உங்க பக்கத்து வீட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு துன்பங்கள் வரும், அது சந்திக்க ரெடியா நீங்க? நம்ம என்ன சொல்லுவோம், கொஞ்சம் கூட ரெடி இல்லை ஆண்டவரே, கொஞ்சம் கூட நாங்கள் ரெடி இல்லை, என்ன துன்பங்களை விட்டுருங்க, எங்க சொல்றத கேட்கவே மாட்டாங்கன்னா நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். ஏன், நாங்கள் சொன்னா கேட்கணும், எல்லாரும் கேட்கணும், நம்ம ரொம்ப பயப்படுறது நம்ம சொல்றத கேட்க மாட்டாங்க அப்படின்றது தான் மனுஷ பயம் இல்லைங்களா. மனுஷ பயம், நம்ம சொல்றத ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, நம்மளை அவமானம் பண்ணுவாங்க, நம்மளை கேலி பண்ணுவாங்கன்னு. அவர் அதெல்லாம் மிஞ்சிட்டாரு, அதெல்லாம் பத்திலாம் பேசல, உங்களை அடிக்கவே அடிப்பாங்க, துன்பமே படுத்துவாங்க, உயிரை கூட எடுத்துருவாங்க. ஆனாலும் நீ உண்மையா இருப்பியா, உண்மையா எனக்காக பிரதிபலிப்பியா, அதைத்தான் அவர் இந்த அதிகாரத்தில் கேட்கிறார். சில நேரங்களில் ஒரு திமோத்தி 2 திமோத்தி 3:16 சொல்லுது, கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். கிறிஸ்து இயேசுக்குள்ள தேவ பக்தியா நீ இருக்கணும்னு நினைச்சு நான் முடிவு பண்ணினா உனக்கு வர வெகுமதி என்ன? துன்பம், துன்பப்படுவார்கள், படுவார்கள். எனக்கு துன்பமே, நான் யோசிச்சு பார்த்தேன், எனக்கு துன்பமே இல்லையே அப்படின்னா என்ன தெரியுமா பிரச்சனை? கிறிஸ்து இயேசுக்குள் இருக்க வேண்டிய தேவ பக்தியா நான் இல்லைன்னு அர்த்தம். இருந்தா துன்பம் வரும், துன்பம் வரும், இதான் இ ப்ராமிசஸ். ஓகே, துன்பம் வரும். நம்ம சில நேரங்களில் துன்பத்தை எப்படா நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றதே கிறிஸ்தவ குறிக்கோள்ன்ற மாதிரி நம்ம வாழ்றோம். துன்பமே நமக்கு வரக்கூடாது. ஆனால் இந்த அதிகாரத்தில் நம்ம மனசை மாற்றி, நம்ம மனது மறுரூபம் அடையும் இல்லைங்களா. நம்ம மனது மறுரூபம் அடைஞ்சாதான் அல்பமான மனுஷ ரிஜெக்ஷன், மனுஷ பயத்துக்கே நம்ம வாயை திறக்கிறது இல்லையே. அவங்க அடி கூட நாங்கள் ரெடியாக இருப்போம் அப்படின்ற ஒரு தைரியம் வந்தால் தான் வாஸ்களுக்காக நம்ம ஏதாவது செய்வோம். அந்த பயத்தை எடுக்கிற ஒரு அதிகாரம் பாருங்களேன், துன்பம் உனக்கு வரும். அதான் அவர் சொல்றாரு, டெவில் இங்கிலீஷில் வரும், உங்களை ஒப்பு கொடுப்பார்கள், அதிகாரத்திற்கு முன்பதாக நிற்பீர்கள், உங்களை மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள், சொந்த பெற்றோர்களே பிள்ளைகளே உங்களை மரணத்துக்கு ஒப்பு கொடு, என் நாமத்தின் நிமித்தம் வில் வில் வில், நீங்க எதிர்பார்க்கணும், உங்களுக்கு துன்பம் வரும், வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு தைரியமா இருப்பீங்களா? அதான் சீரியஸ் மெசேஜ். இயேசு கிறிஸ்து வந்து துன்பத்தை நம்ம எப்படி தவிர்த்துக்கணும்னு இந்த அதிகாரத்தில் சொல்லிக் கொடுக்கல, துன்பம் வரும்போது அதை எப்படி அவருக்கு மகிமையா நாம் சந்திக்கலாம் அதுதான் கற்றுக் கொடுக்கிறார். துன்பத்தை நம்ம தவிர்க்க முடியாது. உண்மையா இயேசுவை பிரதிபலிக்கணும்னா துன்பம் வரும், ஆனா அந்த துன்பம் வரும்போது அதை நாம் எப்படி சமாளிக்கணும் அவருக்கு மகிமையாக, அதைத்தான் நம்ம இதை பார்க்கிறோம். ஒரு காஸ்பல் வேலைக்காக அவர் அனுப்பும் போது பாருங்களேன், அவர் ஆரம்பிச்சு ஒரு ஒரு மெட்டஃபாரிக்கல் லாங்குவேஜ், ஒரு அடையாள மொழி, மெட்டஃபாருக்கு என்ன தமிழ்ல அடையாள மொழி, ஒரு அடையாள மொழியில ஆரம்பிக்கிறார். டோன் செட் பண்றது ஆரம்பத்திலே, ஒரு 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 இன்னமே பேச போறதுக்கு ஒரு டோன் செட் பண்ணுவாங்க இல்லைங்களா, இனிமே இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் இனிமே என்ன வரப்போகுதுன்னு. அந்த மாதிரி ஒரு டோன், அடையாள மொழியை பயன்படுத்தி ஒரு டோன் செட் பண்றாரு பாருங்களேன். அதான் 16வது வசனம், ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல் இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆடுகளை ஓநாய்களுக்குள் அனுப்புவது போல் இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். இதே நம்ம மனசுல யோசிச்சு 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 யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நல்லா இருக்கும். ஏன், இதான் ஃபீல், இதான் இப்படித்தான் நம்ம நினைக்கணும், இப்படித்தான் நம்ம உலகத்துல இருக்கோம். ஆடுகளை ஓநாய்களுக்குள் அனுப்புவது போல் இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். என்னுடைய பிரதிநிதிகளாக இந்த உலகத்துக்கு போகும்போது விரோதமான சுற்றுச்சூழ்நிலையில் உங்களை நான் அனுப்புறேன். அந்த விரோதமான சுற்றுச்சூழ்நிலையில் அந்த ஜனங்க உங்களுக்கு எந்த விதத்தில் ஆபத்தா இருப்பாங்கன்னா, ஒரு ஆடுக்கு ஒரு ஓனா எந்த விதத்தில் ஆபத்தா இருக்கும் அந்த மாதிரி ஆபத்தா இருப்பாங்க. ஆனா அந்த சூழ்நிலை நீங்க என்னவா இருக்கணும், சர்ப்பங்களைப் போல் வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல் கபடற்றவர்களுமாய் இருங்கள். உண்மையா ஜாக்கிரதையாக குற்றமற்றவர்களாக நீங்க நடந்துக்கணும். பாருங்களே, ஒரு ஒரு மிக்ஸ் ஆஃப் அனிமல்ஸ், இந்த மாதிரி ஒரு ஜூ பார்த்துருப்பீங்களா, ஒரே கொகையில ஒரு ஆடு ஒரு ஓனாய், ஒரு பாம்பு ஒரு இடத்துல, புறா ஒரு இடத்துல, இந்த மாதிரி பார்க்கவே ஒரு இயற்கைக்கு விரோதமான மிருகங்களை ஒன்று கோர்த்து ஒரு சத்தியத்தை நமக்கு விளக்கி கொடுக்குறார். ஆடு எடுத்துக்கோமே, ஆடு வந்து இந்த உலகத்திலேயே ரொம்ப பாவமாக ரொம்ப ரொம்ப பயந்த ஒரு மிருகம்னா ஆடு தான் இல்லைங்களா. நாங்கள் லாஸ்ட் வீக் எங்கள் ஊருக்கெல்லாம் போயிருந்தோம், அப்போல்லாம் ஆடெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயந்த மிருகம், வெரி ஃபியர்ஃபுல். ஒரு சின்ன ஒன்று இல்லை, பின்னாடி ஒரு ரேபிட் குதிச்சாலும் அதெல்லாம் பயந்துக்கிட்டு ஓடு, ஏதோ வந்துருச்சுன்னு ஓடும், ஒன்று ஒன்று மெரிச்சுக்கிட்டு ஓடும். ரொம்ப பயந்தாங்கோலியான ஒரு மிருகம், ரொம்ப ஒரு பாதுகாப்பே இல்லாத, தற்பாதுகாப்பே இல்லாத ஒரு மிருகம். ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னா போதும், அதுக்கு வந்து என்ன சாப்பிடணும்னு தெரியாது. அந்த மெய்ப்பம் தான் சில நேரத்தில் விஷகரமான இதை கலைய அது சாப்பிட்றலாம். அதனால மெய்ப்பன் பார்த்து தான் கூட்டு போகணும். சில பூச்சிங்க வந்துடும், சில வியாதிகள் வந்துடும், சில இன்செக்ட்ஸ், சில புழு ஃப்ளைஸ் வந்து அது காதில் போயிருச்சுன்னா இல்லை கண்ணில் போயிருச்சுன்னா சில ஆடுகள் வந்து போய் ஒரு மரத்துலையோ கல்லுலையோ போய் தலையை மோதிக்குமா, ரத்தம் வந்து செத்துற அளவுக்கு அவ்வளோ டார்ச்சர் இருக்கு. அதுலேயே அது பாதுகாத்துக்க முடியாது. அது ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா அதால் ஓடதான் முடியும், ஆனால் ஓடவும் ஜோராக ஓட முடியாது. பெரிய உடம்பு வச்சுக்கிட்டு குச்சி நாலு குச்சி மாதிரி காலை வச்சுக்கிட்டு எப்படி ஓடாது? ரொம்ப பரிதாபமான ஒரு மிருகம். ஆனால் அதுக்கு அது இருக்கிற எனிமீஸ்லேயே மிகப்பெரிய சத்ரு, மிகப்பெரிய இரையான ஒரு எனிமி அப்படின்னா மாம்சத்தை சாப்பிடுகிற காட்டு ஓநாய், காட்டு ஓநாய் இல்லைங்களா. அதுதான் வைக்கிறார் ஒரு ரெக்கார்டில் இருக்குது. ரெண்டு ஓநாய்கள் வந்து 292 ஆடுகளை சாவடிச்சிச்சான் ஒரு டைமில். நைட்டில் வந்து ஒரு மந்தைக்குள்ளே புகுந்து 292, ஏன் ரெண்டு மூணு சாப்பிட்டா பார்த்தா அது வயிறு ரொம்பிடாது. ஆனால் அந்த ஆடு அந்த ஓநாய்க்கு இருக்கிற அந்த ஆக்ரோஷம் வெறி அந்த இதில் அது ஆட்டு மந்தைக்குள்ளே வந்துச்சுன்னா பேரழிவை ஏற்படுத்தாமல் போவார். ஒன்று ரெண்டு சாப்பிட்டு போகாது, ஆடு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா 300 கிட்ட ஆடுகளை என்ன பண்ணுச்சுன்னா பிடிச்சி ஆடு கழுத்தை பிடிச்சி சிலதெல்லாம் ரத்தம் உறிஞ்சி சாவடிச்சு தூக்கி போடும், பிடிச்சி ரத்தம் உறிஞ்சி கழுத்தில் தூக்கி போடும். சிலதை போய் வெட்டி வெறும் லிவரை சாப்பிடும், சிலதை போய் வெட்டி அதை அப்படியே திருச்சி தூக்கி போட்டு போவோம். அந்த மாதிரி விரிச்சி அதை கொடுமை பண்ணி சிலதை வெறும் தோலெல்லாம் பிடிச்சி கீறி விட்டுரும். எவ்வளோ டார்ச்சர் பண்ணுமோ பண்ணோம் ஆடுக்கு ஒரு ஓனர். அதான் நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம எல்லாம் ஆடுன்னு நினைக்கும் போது இந்த மட்டன் கடையில் வெளியில் கட்டியிருப்பாங்களே அந்த மாதிரி ஆடு. ஓனா என்ன தெரிஞ்சுக்கணும், மிகப்பெரிய பகையுள்ள ஒரு மிருகங்கள்னா இது ரெண்டு தான், ஆடு ஓனாய். ரொம்ப பெரிய அந்த ஓனாய் வந்து சில நேரங்களில் அந்த ஆடு வந்து அந்த ஓனாய்க்கு எந்த அளவுக்கு பயப்படும்னா அது ஓடி போகும்போது தாய் ஆடாக இருந்து வயசில் குழந்தை இருந்துச்சுன்னா அது பயத்துலேயே அபாஷனாய் குழந்தை கீழே வந்துடும், பயத்தில் அந்த அளவுக்கு மிரண்டு போகிற ஒரு ஒரு எளிமை ஓனாய் பாருங்களா. கிட்ட கூட போவாது, கிட்ட கூட போவாது பாருங்க. சில நேரத்தில் அந்த மாதிரி ஆபத்தான ஒரு இறையை ஒப்பிடுறார் அவர். இது நமக்கு ஒரு வேலை தெரியாமல் இருக்கலாம், அந்த அப்பாஸ்டல்ஸ்க்கு நல்லா தெரியும். அது சொன்ன உடனே அவங்க எப்படி இருந்திருக்கோம் யோசிச்சு பாருங்களேன். அவங்க ரியாக்ஷன், அப்பா நான் உங்களை ஆண்டவரே நீங்கள் எங்களை அனுப்ப போறீங்க, அற்புத அது அதிகாரம்லாம் கொடுத்துருக்குறீங்க, நாங்கள் போய் உண்மை பிரதிபலிக்கணும், எப்படி ஆண்டவர் இருக்கோம், அது எவ்வளோ ஃபன்னாக இருக்கும் கொஞ்சம் சொல்ல முடியுமா, என்ன த்ரில்லாக இருக்கும் சொல்ல முடியுமா? சொல்கிறோம்ப்பா த்ரில்லாக இருக்கும். எப்படி இருக்கும்னா ஆடுகளை ஓநாய்களுக்கு மத்தியில் அனுப்புறது போல் இருக்கும். உங்கள் மைண்டில் கற்பனை பண்ணி பாருங்கள், ஓநாய்களாக நிற்கிது, ஆடுகள்கிட்ட ஓனா ஒரு ஓனாய் வர்றது இல்லை, 100 ஓநாய்கள் நிற்கிது, அங்கே நடுவில் ஒரு ஆடு போகுது, எப்படி இருக்கும் அதுக்கு? அது கர்ஜிக்குது, அது எங்கே பிடுங்கலாம், எங்கன்னு சவுண்டு போடுது, அது இந்த பக்கம் திரும்பினா பல்லு காட்டுதுன்னு, இந்த பக்கம் திரும்பினா அது எங்கே குதிக்கும், எங்கே கழுத்தை குடிக்கும், என்ன ஆகும், எவ்வளோ நடுநடுக்கத்தோடு பயத்தோடு போகணும் பாருங்களேன். அப்படித்தான் நான் அவங்க அனுப்புகிறேன்ற என்ன ஒரு ஓம, என்ன ஒரு ஒரு சிமிலின்னுவாங்க இல்லைங்களா, ஒரு மெட்டபாரிக்கலாக. இதான் ஊழியத்துக்கு அழைப்பு. இந்த மாதிரி அழைச்சா எத்தனை பேர் வருவோம்? இதான்ப்பா காஸ்பல் அழைப்பு. என்ன எங்கே ஆண்டவரை போகணும்? அமெரிக்காவுக்கு போகிறேன், அங்கே போகிறேன். ஓநாய்களுக்கு மத்தியில் ஆடு மாதிரி நீ போன, எத்தனை பேர் வருவீங்க? நம்மெல்லாம் இதை கேட்டுதான் பழகி இருக்கிறோம். கர்த்தரை மெய்ப்பரன் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன், அவர் என்னை புல்லுள்ள ஸ்தலங்களில் அமர பண்ணி அமர்ந்த தண்ணீரண்டை நடத்தி, அந்த மாதிரி கேட்டிருக்கிறோம். இப்போ சங்கு இது யோவான் 10வது அதிகாரம், கர்த்தர் நான் என் நல்ல மெய்ப்பன், என் ஆடுகளுக்காக என் ஜீவனையும் தருகிறேன், என் ஆடுகள் என்னை அறியும், என் சத்தத்தை கேட்கும், என் பின்னாடி வரும், அதெல்லாம் நல்லா இருக்குது நம்மளுக்கு. ஆனால் ஆடுகளான ஓநாய்க்கு நடுவில் போகணும்ன்றது இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு பிரசங்கத்தை கேட்டது ஆண்டவர் கொடுக்குறாரு பாருங்களேன். ஏன் கிறிஸ்துவை வெறுக்கிற தேவனை நிராகரிக்கிற சீர்கெட்ட உலகத்துக்குள் நாம் போகும்போது இதுதான் பிக்சர், இதுதான் பிக்சர். சில நேரங்களில் ஓநாய்கள் நமக்கு மத்தியிலேயே வந்துடுது. அதான் போல் சொல்கிறார், நான் போன பிறகு கொடிதான ஓநாய்கள் உங்களுக்கு மத்தியில் வரும், ஆட்டுத்தோலை போத்திக்கிட்டு உங்களுக்கு மத்தியில் வரும், ஆடை அவங்க விட மாட்டாங்க. அது ஒரு பிக்சர். அப்படி தான் யூதாஸ் இருந்தான் இல்லைங்களா, கடைசியில் இயேசுக்கு ஒரு அழிவை கொண்டு வர மதிக்கு மனுஷ சைடில் அவன் பண்ணான். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு, வெளியில் ஓநாய்கள் இருக்கும், ஓநாய்கள் கூட்டம் இருக்கும், அங்கே நீங்கள் போகணும். இது ரொம்ப ஒரு இப்படி சொன்னால் யார் வருவாங்க நமக்கு இருக்கும் இல்லைங்களா. இயேசு பாருங்கள் எவ்வளோ ஃப்ராங்காக உண்மையாக அதை வைக்கிறாரு. சில நேரத்தில் ஒரு உதவியற்ற தற்காத்து இல்லாத கொடிதான ஆக்ரோஷமான தேவனை வெறுக்கிற மனுஷங்கிட்ட நம்ம போகணும். அதனால தான் அது எப்படி ஆரம்பிக்கிறது, ஆடுகளை ஓநாய்களுக்கு மத்தியில் அனுப்புறது, இதோ பிஹோல்டு, இதோ இதை நம்ப முடியுமா உங்களால, என்ன ஒரு ஆச்சரியம், இதோ என்ன ஒரு ஆச்சரியம், இதை நம்ப முடியுமா, இதை பார்த்து யோசிச்சு பாருங்க. இப்படித்தான் ஒருவேளை இப்படி அவர் சொல்லியிருக்கலாம், நான் தான் மேசியா, நான் தான் ராஜா, என்னுடைய ராஜாவுடைய பிரதிநிதிகள் போங்கயா, உலகத்துக்குள்ள போய் ஓநாய்களா போய் எல்லாரையும் இயேசுக்காக வெல்லுங்கள், ஜெயுங்கள், இந்தியாவை இயேசுக்கு சொந்தமாக்குவோம், வாருங்கள் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் சொல்ற பாருங்கள ரியல் ஆனஸ்ட், இயேசுடைய ஆனஸ்டியை பார்த்து நம்ம கற்றுக்கணும். ஏன்னா பிரசங்கிகளை நிறைய பேர் நம்பாததுக்கு ஒரு காரணம் நான் நினைக்கிறேன், ப்ரீச்சர்ஸ் பாஸ்டர்ஸ் ஹார்ட் உண்மையான ரியல் ஃபேக்ட் சொல்றதில்லை. இப்போ பாரு பூசி மொழுறதுன்னு இருக்கு இல்லைங்களா, அப்படியே அழகாக ஒரு கனவு உலக மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கையை காமிச்சுக்கிட்டு ஆசீர்வாதம் அது இதுன்னே காமிச்சுக்கிட்டு ரியல் ஃபேக்ட்ஸ் சொல்றதில்லை. இப்படித்தான் இருக்கும், இப்படிதான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். அரசியல்வாதிகமாக பெரிய ப்ராமிசஸ் பாஸ்டர்ஸ் ஆயிட்டதுனால ஆசீர்வதிப்பார் அப்படி இப்படின்னு ஆயிட்டதுனால உண்மையை தெரிஞ்சுக்கிறது, உங்களுக்கு ஒரு நோயும் வராது, நீ வாழாகாம தலையாகுவாய் அப்படி இப்படிலாம் பேசிக்கிட்டே இருந்துட்டு கடைசியில் அவங்களுக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வருது, கிட்னி ப்ராப்ளம், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, ஆண்டவர் நான் பார்ப்பேன், ஊழியர் எனக்கு ஜெபம் பண்ணி அது இதுன்னு ஹார்ட் ஃபேக்ட்ஸ் சொல்றதில்லை. அதனால ரியாலிட்டியை சந்திக்கிறதுல நிறைய பேர் கிறிஸ்டியன்ஸ், அதை வந்துச்சுன்னா பிரச்சனை வந்துச்சுன்னா எப்படி சமாளிக்கணும்னு தெரியுது, எனக்கு தெரிஞ்சவங்களாம் அப்படி இருந்திருக்காங்க, அது வரும்போது சமாளிக்கிறது. அதனாலேயே நிறைய பேர் கிறிஸ்டியானிட்டியை வெறுக்கிறது, வெறும் அந்த கூட்டத்தில் சேர்ந்துக்கிட்டு உண்மையாக பேசுறது, ஏதோ கதையை அடிச்சுக்கிட்டு இருக்கிறது அந்த மாதிரி பாருங்களேன். ஏன்னா ஜனங்க கூட அது விரும்புறதில்ல நிறைய டைம்ல இல்லைங்களா. ரோம் ஹார்ட் ஃபேக்ட் ஏசு வைக்கிறார் பாருங்களேன். அவரை வந்து யாரும் வாங்க ஆண்டவரே எங்க சபையை வந்து காஸ்பல் சொல்றதுக்கு உற்சாகப்படுத்துங்கன்னு கூப்பிட்டான்னா இந்த மாதிரி பேசினார்னா யாரு கேட்பாங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. மார்க்கெட்டிங் உலகம் வந்து நல்லா போய் ப்ராமிஸ் தான் சொல்லி சொல்லி ஊக்கப்படுத்துறது தான் உலக வழி. ஏசு உண்மையை சொல்றார், இதுதான்ப்பா என்னை பின்பற்றி வந்தா இதுதான், இதுதான் நம்ம வந்து நிறைய டைம்ல எப்படியாவது மக்களை கொண்டு வந்துடணும்னு மனம் திரும்புதல ஆழமா சொல்றது இல்ல, பாவத்தை வெறுக்கணும்னு ஆழமா சொல்றது இல்ல, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் துயரப்படுகிறவர்கள் அதெல்லாம் ஆழமா விளக்காம ஒரு மேல் பார்வையே பூசி மொழிவி ஆளுங்களை கூட்டு வந்தா என்ன செய்யறோம், போய் டீஷர்ட் எல்லாம் மாத்திடறோம். அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை, உண்மையை சொல்லணும், உண்மையானவன் தான் வருவான் இல்லைங்களா. அதைத்தான் நம்ம பார்த்து கத்துக்கணும். டீச்சரா இருந்த நான் பார்த்து இதுல நான் ரொம்ப நேரம் பாத்துக்கிட்டு இருந்தேன், எங்கேயாவது ஒரு கேரக்டர் இருக்குதா, எங்கேயாவது ஒரு ஆசீர்வாதம் இருக்குதா, அதை வச்சியாவது எல்லாரும் உற்சாகப்படலாம். நோ நோ, ஒரு ஒரு போர் போர் சேவகன் மாதிரி ஒரு கமாண்டர் ஒரு வாட்டி அந்த போர் சேவகர்களை கூப்பிட்டு சொன்னாராம், என்னுடைய நண்பர்களே நம்ம ஒரு பெரிய சேனைக்கு விரோதமா போருக்கு போறோம், நான் உங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் பசி பட்னி கஷ்டம் சாவு, எத்தனை பேர் உங்க தேசத்தை நேசிக்கிறீங்களோ அவங்க மட்டும் வாங்க. அதுதான் அவங்க சொன்னார், நூற்றுக்கணக்கான ஜனங்க வந்தாங்களாம் பாருங்களேன், பொய் இல்லை உண்மைதான், ரியல் ஃபேக்ட் அப்படின்ற மாதிரி தான். அதே மாதிரி ஒரு சர்ச்சில் என்றவர் அந்த காலத்தில் பிரிட்டிஷ் இதுக்கு இந்த ஹிட்லர் விரோதமாக போகும்போது, ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஹாவ் நத்திங் டு ஆஃபர், நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, உங்க ரத்தம் உங்க உழைப்பு உங்க கண்ணீர் உங்க வேறு அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் வந்தீங்கன்னா. அதே மாதிரிதான் இயேசு சொல்றார், என்னை பின்பற்றி வந்தீங்கன்னா வேர்வு உழைப்பு கஷ்டம் கடைசியில மரணம், எத்தனை பேர் என்ன உண்மையா நேசிக்கிறீங்களோ வாங்க, அப்பதான் உண்மையானவங்க நிற்பாங்க. அதைத்தான் அவர் பேசுறார். நத்திங் மோர், நத்திங் மோர். ஓகே, இதை நம்ம வசனத்தை படிச்சு பார்ப்போம். ஒரு இதை கொஞ்சம் படிச்சுக்க பார்ப்போம். ஒரு முகவரியா தான் இன்னைக்கு சொல்லணும்னு நான் நினைச்சேன். இதை டீட்டெயிலாக நான் பார்க்கறதுக்கு இல்லை, ஏன்னா இப்போ ஒரு புது செக்ஷன் ஆரம்பிக்கும் போது அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் என்ன மாதிரி செக்ஷன் நம்ம போடுறோன்னு. ஆடுகள் இதெல்லாம் ஒரு அடையாள மொழியாக போட்டிருந்தாலும் ஒரு சிக்னிஃபை பண்ணுது இல்லைங்களா, ஒரு அலகாரிக்கலாக பார்க்கல, ஒரு சிக்னிஃபை பண்ணு. ஆடுகள்னா யாரை சொல்கிறாரு, நான் உங்களை அப்படின்ற யாரை குறிக்கிறது நமக்கு தெரியுது. அப்போஸ்தலர்களை, என்னை பிரதிபலிக்கிறவர்களை இல்லைங்களா, ஒரு என்னை பிரதிபலிக்கிறவரை நான் அனுப்புகிறேன். ஆடுகள். ஓநாய்கள் யாருங்க அப்படின்னு நம்ம கேட்டு பார்க்கலாம். ஓநாய்கள் யாருன்னா 17வது வசனத்தில் என்ன சொல்றாரு,
மனுஷரை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக் கொடுத்து தங்கள் வாழினால் அழிப்பார்கள்.
ஓநாய்கள் மனுஷர்கள், ஓநாய்கள் மனுஷர்கள். எப்படிங்க, மாம்சத்தை கொடுத்தரோடு ரத்தத்தோடு நம்மளுக்கு போராட்டம் இல்லை, துரைத்தவங்களோடு அதிகாரங்களோடு தானே இருக்கு. பிசாசுக்கிட்ட தான் நம்ம போராட்டம். எப்படி மனுஷருங்கன்னா, அந்த பிசாசு வந்து தேவ ராஜ்யத்தை போய் நம்ம பிரதிபலித்து இயேசுவை போய் பிரதிபலிக்கும் போது அந்த பிசாசு வந்து ஏஜென்ட்ஸாக கருவிகளாக பயன்படுத்துறது மனுஷருங்களை தான் இல்லைங்களா. அந்த மனுஷருங்கள பிரச்சனை, அந்த மனுஷருங்களை ஏற்றுகிற பிசாசின் ராஜ்யம், அதுதான் நம்ம பார்க்கணும். அதிகாரங்கள், துரைத்தனங்கள். ஆனா நமக்கு பார்வையில் நம்மளை தாக்கக்கூடியவர்கள் யாரு, மனுஷருங்க தான், மனுஷருங்க தான். ஓநாய்கள், ஓநாய்கள், அதைத்தான் அவர் சொல்றார். மனுஷர்கள், ஹியூமன் ஏஜென்ட்ஸ், சபசரித்திரம் முழுவதமாக விசுவாசிகளை, சுவிசேஷ பிரசங்கிகளை சிறை செய்தது, கொலை பண்ணது, எரிச்சது, தலையை வெட்டினது எல்லாம் மனுஷருங்க தான் செஞ்சாங்க. அவங்கள கொன்னது இங்க பாருங்களா, 17வது பீவேர் ஆஃப் மேன் என்னும் போது எந்த அந்த மனுஷங்களுக்கு கொடுத்து ஜாக்கிரதையா இருக்கணும். அதே நேரத்தில் அந்த மனுஷங்களுக்காகத்தான் நேசிக்கணும், அந்த மனுஷங்களுக்கு தான் காஸ்பல் சொல்லலாம். ஒரு பேலன்ஸ் அவர் சொல்ற, பெர்சிக்யூஷன் வரும் ஓநாய்கள்னால வரும், அந்த ஓநாய்கள் சீர்கெட்ட பிசாசுனால் ஏவப்படுகிற மனிதர்கள், சுவிசேஷத்துக்கு விரோதமாக தேவராஜ்யம் தடைப்படணும்னு விரோதமாக எழும்புகிற மனுஷங்கத்தான் ஓநாய்கள். ஏன் அவங்க இவ்வளோ ஆக்ரோஷமா கோபமா இருக்கிறாங்க, ஏன் நம்மளை தாக்கணும்னு பாக்குறாங்க. 18வது வசனம், ஏன் நம்ம என்ன தப்பு பண்ணோம் அவங்களுக்கு. 18வது வசனத்துல என்ன சொல்றாரு, அவர்களுக்கு புறஜாதியார்களுக்கு, அவர்களுக்கும் புறஜாதியார்களுக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கும் முன்பு, அதிபதிகளுக்கும் முன்பதாகவும் ராஜாக்களுக்கு முன்பதாகவும் கொண்டு வரப்படப்போவீர்கள் என் நிமித்தம். கவனிச்சு பாருங்களா, 22வது வசனத்தில் வருது, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஏன் என்ன வெறுக்கிறாங்க, ஏன் என்ன வெறுக்கிறாங்கன்னா, என் நாமத்தின் நிமித்தம்ன்றார். அவங்க உங்களை வெறுக்கல, உங்க மேல பகை இல்லை அவங்களுக்கு. என் நாமத்தின் நிமித்தம்னா, இயேசு என்ன, அவர் என்ன செஞ்ச பணி, அவருடைய செய்தி, அவருடைய ஆள் ஆள் நபர், அவரை வெறுக்கிறாங்க. அவரை நம்ம பிரதிபலிக்கும் போது நம்மளையும் வெறுப்பாங்க. அதுதான் அவர் கவனிக்க சொல்றார். நமக்கு துன்படுத்துதல் எதனால வருது, நம்ம நம்மளா இருந்தா நமக்கு ஒன்றும் வராது. அப்படிதான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம், நம்ம நம்மளா இருந்தா ஒரு துன்படுத்துதல் நமக்கு வராது. எப்ப இயேசுவை பிரதிபலிக்கிறோமோ, எப்ப இயேசுக்காக நம்ம நிக்கணும், அவருடைய காஸ்பல் நிக்கணும், அவருடைய செய்தியின்படி நம்ம வாழணும்னு நினைக்கிறோமோ, அப்பதான் ஓநாய்கள் முகம் தெரியும். நம்மளா இருக்கும்போது ஒன்றும் இல்லை, நம்மளை ரொம்ப நேசிப்பாங்க, உலகம் தன்னது நேசிக்கும். ஆனா இயேசுக்காக நம்ம நிக்கும் போது தான் என் நிமித்தம் தான் வரும் பிரச்சனை. பாருங்கள, அதை இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா, எந்த அளவுக்கு இயேசுவை நம்ம பிரதிபலிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு துன்புறுத்துதல் வரும், துன்புறுத்துதல் வரும். பாருங்களேன், ஏன்னா கிறிஸ்துவை பிரதிபலிப்பதனால், கிறிஸ்து என் மூலமாக தன்னை வெளிப்படுத்துவதனால் எனக்கு துன்புறுத்துதல் வரும். அப்படின்னா எனக்கு துன்புறுத்துதல இல்லைன்னு தான் என்ன அர்த்தம், அந்த அளவுக்கு இயேசுவை நான் பிரதிபலிச்சுக்கிட்டே இல்லை. அதான் லாஜிக்கல் ஆன்சர் இல்லைங்களா. அதான் இதை வந்து அப்ப என்னத்துக்கு பிரதிபலிக்கணும், நம்மள மாதிரி இருந்துட்டு போயிருவோமே, என்னத்துக்கு இயேசுவை பிரதிபலிச்சு இந்த மாதிரி எல்லாம் அடி வாங்கணும் அப்படின்னா, அதான் அப்போஸ்தலர்கள் அப்படி பார்க்கல, சீஷர்கள் அப்படி பார்க்கல. எப்படி பார்த்தாங்க தெரியுங்களா, அவர் நிமித்தம் கிடைக்கிற உதைகள் துன்புறுத்தல் பெரிய பாக்கியமாக பார்த்தாங்க, கிடைக்காதான்னு ஏங்குனாங்க. பாருங்களேன், உதாரணத்துக்கு பவுல் எடுத்துட்டாங்களே, அவர் என்ன சொல்றாரு, கலாத்தியர் 6:17 படிங்களேன், 6:17
மாம்சமும் ஆவிக்குள்ள
இல்ல 6:17.
இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காது இருப்பானாக. கர்த்தராக இயேசுனுடைய அச்ச அடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்துக் கொண்டிருக்கிறேன்.
பவுலுடைய ஷர்ட்டை நம்ம கழுவிட்டு பார்த்தோம்னா இந்த பக்கம் எல்லாம் அடி இது தழும்புகள் இருக்கும். பின்னாடி எல்லாம் 39 அடி வாங்கியிருக்கார். ராட்ல 2-3 தடவை வாங்கினார். அதெல்லாம் தழும்புகள் இருக்கும். உடம்பெல்லாம் இடம் விடாம அடிங்க. கல் எறிஞ்சு கொண்டாங்க. எத்தனை 100 பேர் கல் எறிஞ்சு எப்படி அடி வாங்கியிருப்பார். தலையெல்லாம் ஸ்கார். அவர் என்ன சொல்றாரு, கர்த்தராகிய இயேசுனுடைய அச்ச அடையாளங்கள். இது என்னுடைய அடையாளங்கள் இல்லை, இது இயேசுனுடைய அடையாளங்கள். அதை நான் வாங்கியிருக்கிறேன். இயேசுடைய அடையாளங்களை நான் வாங்கியிருக்கிறேன். அவர் நிமித்தம் என்ன, நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. அவரை நான் பிரதிபலிக்க போய் அவருடைய செய்தியை சொல்லும் போது எனக்கு கிடைச்ச அடையாளங்கள் அதை பெருமையா. திஸ் இஸ் த மெடல், ஒரு த மெடல் வாங்கிங்கெல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஷர்ட்டை காமிச்சு தொடர்ந்து காட்டுறாரு. திஸ் இஸ் த மெடல் மெடல். ஒருத்தர் அருமையா சொன்னார், இயேசு வந்து நம்ம எல்லாம் பரலோகத்தில் இந்த இதெல்லாம் போயிடும், நமக்கு இருக்கிற காயம் வியாதி கீதி எந்த ஆச்சு ஆப்ரேஷன் பண்ணி அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் பாடியில். ஆனால் ஒருத்தர் ஒண்டி தழும்புகளோடு இருப்பார், யார் தெரியுமா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் கையில் உடம்புல வாங்கின தழும்புகள் போகவே போகாது, எப்பவும் இருக்குமா. அது அவருக்கு நித்தியமாக தழும்புகள் வாங்கின அவருக்கு போய் இந்த உலகத்தின் தழும்புகள் என்னால் வாங்க முடியாதா அப்படின்னு நினச்சி வாழ்ந்தவங்க இவங்க. பாருங்க அச்ச அடையாளங்கள். கொலோசியர் 1:24 பவுல் சொல்றாரு, இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளை சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்தில் நிறைவேற்றுகிறேன். கிறிஸ்துவுடைய பாடுகளில் குறைவு இருந்துச்சான். அது எப்படி எனக்கு தெரியல, அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவா, எனக்கு கஷ்டம். இப்போ நான் அவ்வளோ படிக்கலன்னா கிறிஸ்துவுடைய பாடுகளில் இருந்த குறைவை, அவர் முற்றிலுமாக பாடுபடலையா, அந்த குறைவை நான் பாடுபட்டு இப்போ வாங்கிட்டு இருக்கிறேன். அது ரொம்ப சந்தோஷம். அது குறித்து அது ரொம்ப சந்தோஷம், அது ரொம்ப எக்ஸைட்டிங் திங் அவருக்கு. பாருங்களேன் அவருடைய ஜபமும் ஒரு இடத்துல சொல்கிறாரு, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும். அவருடைய பாடுகளில் நான் ஐக்கியப்படணும். அவர் எந்த அளவுக்கு பாடுபட்டாரோ அந்த அளவுக்கு அந்த பாடல நான் பங்கு பெறணும். ஐ வாண்ட் டு பார்ட்டிசிபேட் இன் திஸ் சஃபரிங். அப்படிதாங்க பார்த்துருக்கிறாரு. இப்போ பேதுரு சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனெனில் தேவனுடைய ஆவியாகிய மகிமை உள்ள ஆவியானவர் உங்கள் மேல் இருக்கிறார். கிறிஸ்து நிமித்தம் நிந்த வந்தா பிளஸட் பிளஸட். கிறிஸ்து பாடுபட்டாரே, அந்த பாடுகளின் பங்கை நீங்க அனுபவிக்கிறீங்க, அவருடைய பாடுகளின் பங்காளு ஆகுறீங்க. பிளஸட் ஏன், மகிமையின் ஆவி உங்கள் மேல் இருந்து வல்லமையா வேலை செய்யறதுனால தான் அந்த மாதிரி துன்பங்கள் உங்களுக்கு வருது. இதான் ஹார்டு கிறிஸ்டியானிட்டி. இதெல்லாம் யாரும் இப்போ பிரசங்கம் பண்ணல, பழைய கிறிஸ்டியானிட்டி இதெல்லாம் போயிடுச்சு. அதுக்கெல்லாம் வெறும் ஆசீர்வாத கிறிஸ்டியானிட்டி தான், கிறிஸ்துவுக்காக பாடுபடுறது. பாருங்களேன் தேவ ராஜ்யம் எப்படிங்க கட்டப்படும், அது கட்டப்பட தன்னுடைய உண்மையான பிரதிநிதிகள் இயேசுக்காக உலகத்தில் போகும்போது அது உலகம் எதிர்க்கும், பிசாசு அதுக்கு வெறுக்கும், பிசாசு அதை எதிர்க்கும். எதிர்க்கும் போது குற்றப்படுத்த, கேவலப்படுத்த, அவமானப்படுத்த, அவங்கள துன்புடுத்த, ஏன் அவங்கள கொலை கூட செய்யறதுக்கு ஓநாய்களுக்கு மத்தியில் ஆடுக்கும் ஓநாய்க்கும் எந்த விதமான பரிதபிப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோ இருக்க முடியுமா. நம்ம எதுக்கு செய்யறோம் ஏன் செய்யறோம்னு கொஞ்சம் கூட அவங்க புரிஞ்சிக்கவே முடியாது இல்லைங்களா. அவங்களே வேற நேச்சர், நம்மளே வேற நேச்சர், அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இதே வேறையா இருக்கும், அவங்களதே வேறையா இருக்கும். அப்படிதான் சொல்றாரு. பாருங்களேன் பவுலை கூட ஒரு வாட்டி ஆண்டவர் சந்திக்கும் போது பவுலே அவர் அடிச்சுட்டு என்னை ஏன் துன்பப்படுத்துறார், ஏன் அவருடைய சபையை துன்பப்படுத்தணும்னு அவரை துன்பப்படுத்தின மாதிரி. பாருங்களேன் அதனால தான் என் நிமித்தம் உங்களுக்கு வரும் இந்த பகை. வந்து ஆரம்பத்திலே பைபிள் ஹிஸ்டரியை நம்ம தெரிஞ்சோன்னா ஆரம்பத்திலேருந்து ஆரம்பித்த பகை. ஆதி ஆரம்பத்திலே அது ஆரம்பித்து அந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் சொன்னார், ஸ்திரீயின் வித்துக்கும் சர்ப்பத்தின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். இனிமேல் உலகத்தை நான் விட போறேன், உலக சரித்திரம் நடக்கமா போகுது, ஆனா இந்த உலக சரித்திரத்துல என்ன நடக்க போகுது தெரியுமா? பகை இருக்கும். யாருக்கு? ரெண்டு குரூப், ஸ்திரீயின் வித்துக்கும் சர்ப்பத்தின் வித்துக்கும். அந்த பகைத்தான் ஆபேல் காயின்ல பாக்குறோம், ஈசா இஸ்மாயில பாக்குறோம், ஈசா யாக்கோபுல பாக்குறோம், இஸ்ரேவேல் எகிப்துல பாக்குறோம். அந்த பகைத்தான் இயேசுக்கும் அந்த யூத மத தலைவர்களுக்கு பாக்குறோம், ஆர்சிக்கும் ப்ராட்டஸ்டன்ட்டுக்கும் பாக்குறோம். அதான் தொடர்ந்து அதைத்தான் நடக்கும், அதான் நடக்கும். இங்க ஸ்திரீயின் வித்தா மாறி என்னுடைய ஆடுகளா போகும்போது அங்க சர்ப்பத்தின் வித்துகள் ஓநாய்களா அவங்களை தாக்கத்தான் செய்யும், தாக்கத்தான் செய்யும். அதாவது ரெவலேஷன்ல நீங்க அருமையா 12வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அந்த வலு சர்ப்பம் வந்து அந்த குழந்தைய விழுங்கலான்னு பாத்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த குழந்தை பிறந்து பரலோகத்துக்கு போயிடுது. பரலோகத்துக்கு போயிட்ட உடனே அந்த குழந்தைய ஒண்ணும் செய்ய முடியலன்னு அதுக்கு இருக்கிற கோபத்துல என்ன பண்ணுது, அந்த ஸ்திரீயின் இன்னொரு பிள்ளைகள் தான் சபையை போய் கொலை செய்யணும்னு துன்பப்படுத்த போகுது, அது தேடி போகுது. அதான் நம்மளை துன்பப்படுத்துறது வந்து நம்மளை பிடிக்கல, நம்மனால இல்ல, இயேசுவ பிசாசுக்கு பிடிக்காது. இயேசுவை அழிக்க முடியல, ஒன்னும் செய்ய முடியல. இப்ப இயேசுவை எங்கெங்கெல்லாம் பார்க்குதோ அது துன்பப்படுத்த பார்க்க. தட்ஸ் த பாயிண்ட். இட்ஸ் டேஞ்சரஸ் டாஸ்க். ஏங்க இந்த டாஸ்க்ல இறங்கணும் கடைசியில்? இது நான் சொல்லி முடிக்கிறேன். எதுக்குங்க இது வம்பு? நம்ம நம்மளா இருந்துட்டு போயிட்டா இது எப்படி? சில பேர் தேவராஜ்ய கலைக்கும் போது எனக்கு கல்யாணம் இருக்கு நான் வர முடியாது, எனக்கு லேண்டை வாங்கியிருக்கிறேன் நான் வர முடியாது. அதே நம்ம சாத்து சொல்லிக்கிட்டே போயிடலாம் இல்லையா? நான் மாடை வாங்கியிருக்கிறேன் நான் வர முடியாது. ஏன் இதுல போகணும்? ஏன் இதுல போகணும்னா அந்த வசனம், நான் உங்களை அனுப்புகிறேன், அதுக்காகத்தான் போகணும். ஐ சென்ட் யூ, ரொம்ப ஒரு மெஜஸ்டிக் வேர்ட். அதனால தான் அவர் போகணும். ஒரு மனுஷனாக ஒரு ஆடு வந்து தானா ஓனாய்க்குள்ள போறது ஆபத்தை வர வைக்கிறது வந்து பைத்தியகார்த்தம். ஆனா இங்க அந்த மேய்ச்சலுக்கு எஜமான், அறுப்புக்கு எஜமான் ஆகிய அவர் அறுப்போ மிகுதின்னு பார்த்துட்டு இதை நம்ம அனுப்பி வேலையாட்களை அனுப்பி காப்பாற்றினா தான் முடியும், இதெல்லாம் அழிய போதுன்றத பார்த்துட்டு அவர் நம்மளை அனுப்புறதுனால போகணும், அவருடைய அதிகாரத்தினால போகணும். அவர் யாரு? அவர் தான் மேய்ப்பன் இல்லைங்களா? அவர் தான் மேய்ப்பன். என் ஆடுகளுக்காக என் உயிரையும் தருவேன். என் ஆடுகள் நீங்க உங்களை தொட்டா என்ன தொட்ட மாதிரி இல்லைங்களா? உங்களை துன்பப்படுத்தினா என்ன துன்பப்படுத்தின மாதிரி? நான் உங்களை நேசிக்கிறேன், என் ரத்தத்தை கொடுத்து நான் உங்களை வாங்கியிருக்கிறேன். அனாவசியமான ஆபத்துல ஒருபோதும் உங்களை நான் விடமாட்டேன். என்னுடைய எல்லையற்ற அறிவுல ஞானத்துல நான் உங்களை அனுப்பும் போது உங்களுடைய துன்படுத்துதல் என்னுடைய பிரதிநிதிகளா போகும்போது உங்களுடைய ஒவ்வொரு துன்படுத்துதலுக்கும் என்னுடைய ராஜ்ய வளர்ச்சிக்கு நான் பார்த்துக்கிறேன். அனாவசியமா அவங்களை துன்படுத்த விட மாட்டேன். எல்லா துன்படுத்தலுக்கும் ஒரு காரணம், அந்த துன்படுத்தல் மூலமா என் ராஜ்யம் வளர்றத நான் பார்ப்பேன் பாருங்களேன். அதனால நீங்க போகலாம். ஏன்னா நம்மளை நேசிக்கிறவர் நம்முடைய மேய்ப்பர் அனுப்புறாரு இந்த ஆபத்துல. நான் உங்களை அனுப்புகிறேன் ஓநாய்களுக்கு மத்தியில். அவர் அப்படித்தானே ஜெயித்தார். அவர் ஆட்டுக்குட்டியாக வந்து ரெவலேஷன்ல இப்ப என்ன பாட்டு ஓடுது பரலோகத்துல, ஆட்டுக்குட்டியானவர் ஜெயம் கொண்டார் இல்லைங்களா? நம்மளும் அப்படித்தான் ஜெயம் கொள்ள முடியும். அவர் நாமத்தில் நாம் போகும்போது ஜெயம் உண்டு. அவரே சொல்லியிருக்கார், போங்கள் உலகம் எங்கும் போங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அதான் ப்ராமிஸ், அவர் கொடுக்குற ப்ராமிஸ். அவரு இதெல்லாமே பாருங்க அந்த வசனத்தில் ஏன் ஆண்டவரையெல்லாம் போகணும் அப்படின்னா 18வது வசனத்தில் சொல்றாரு, பாருங்க.
அவர்களுக்கும் பிரஜாதிகளுக்கும் சாட்சியாக என்னிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பதாகவும் ராஜாக்களுக்கு முன்பதாகவும் கொண்டு போகப்படுவீர்கள்.
அவர்களுக்கும் புறஜாதியார்களுக்கும் சாட்சியாக இந்த மாதிரி பகையான சுற்றுச்சூழ்நிலையில் எழுதிய சுவிசேஷத்தை நீங்க கொண்டு போகும்போது தேவனுடைய அற்புதமான பராமரிப்பு வேலை செஞ்சு என்னுடைய சுவிசேஷம் பரவுவதற்கும் சாட்சி கொடுப்பதற்கும் நான் உங்களை பயன்படுத்துவேன். ஐ வில் யூஸ் யூ. எத்தனை பேர் வரீங்க? ஐ வில் யூஸ் யூ. பால் இதை அனுபவிச்சார் பாருங்களேன். பிலிப்பியர் 1:12 அவர் இப்போ நம்ம படிச்சு முடிச்சோம், 27வது அதிகாரமா. அதுல வந்து ரோமுக்கு போய் சேர்றார். ரோமுக்கு போய் சேர்ந்தவன ஜெயில போட்டாங்கன்னு வருது, ஒரு லிமிட்டட் அரெஸ்ட். அந்த ஜெயில அவர் இருக்கும் போது என்ன நடந்திருந்து பிலிப்பியர்ல சொல்றாரு பாருங்க, 1:12.
எனக்கு சம்பவத்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிருக்கிறது என்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன்.
எனக்கு சம்பவித்தது சுவிசேஷம் பிரபலமாக ஏதுவாயிருந்தது என்று நீங்கள் அறியணும். என்ன அடி வாங்கி உதச்சி கப்பல்லாம் சேதமாயி நான் ரோமுக்கு வந்து சேர்ந்துருக்கிறேன், கைதியா வந்து சேர்ந்தது, எல்லாம் எனக்கு நடந்தது. சுவிசேஷம் நான் போற இடத்துல எல்லாம் பரவ ஆண்டவர் செஞ்சார். அப்புறம் தொடர்ந்து படிங்க.
அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி சகோதரர்கள் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடம் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துடித்திருக்கிறார்கள்.
என்னுடைய சாட்சியின் நிமித்தம் அரண்மனை சீசர் ஜூலியஸ் சீசருடைய அரண்மனை ரொம்ப பெருசு, ஆயிரக்கணக்கான மக்கள் அங்க வேலை செய்வாங்க, உலகமே இன்ஃபுளுயன்ஸ் ஆகுது அந்த இடத்துல இருந்தான். அங்க எல்லாருக்கும் இந்த காஸ்பலை பத்தி தெரிஞ்சிருச்சு. ஏன் இவரு என்ன என்ன இவர் பிரசங்கம் பண்றாரு, எல்லாரும் காஸ்பலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க அரண்மனையில. என்னுடைய கட்டுகள் நிமித்தம் அநேக சகோதரர்கள் தைரியமா ஆண்டவரை பத்தி பேசுறதுக்கு தைரியம் வந்துச்சு. அந்த மாதிரி நிற்பீங்களா பாருங்களேன். அது மாத்திரம் இல்ல, இது பண்ணிட்டு கடைசியில என்ன போடுறாரு, பிலிப்பியர் 23:4-23 பாருங்களேன். யாரெல்லாம் கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு இவரு அங்க போய் ஜெயில இருந்துகிட்டு. 21 இருந்தபடி
கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் யாவருக்கும் வாசல் சொல்லுங்கள். என்னோடு இருக்கிற சகோதரர்கள் உங்களுக்கு வாசல் சொல்லுகிறார்கள். பரிசுத்தவான்கள் அனைவரும் விசேஷமாக ராயனுடைய அரண்மனையில் உள்ளவர்களுக்கும் உங்களுக்கு வாசல் சொல்லுகிறார்கள்.
பாருங்களேன், ராயனுடைய அரண்மனை ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் சீசர்னு வருது. ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் சீசர், சீசர் ஜூலியஸ் சீசர் வீட்லயே சில பேர் கன்வெர்ட் ஆயிட்டு அவங்களே சபையில சேர்ந்து அவங்க வாழ்த்துதல் தெரிவிக்கிறாங்க பிலிப்பியர் சர்ச்சுக்கு. இதெல்லாம் எதனால நடந்துச்சு, பவுல் வந்து ஓநாய்களுக்கு மத்தியில போறதுக்கு தயங்கிருந்தாருன்னா இப்படி காஸ்பல் வளர்ந்துருக்குமா, யோசிச்சு பாருங்களேன். என் ஜீவனையும் நான் அருமையாக என்ன இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த ஓட்டத்தை ஊழியத்தை செய்து முடிக்கவே விரும்புகிறேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு இருக்கு பட்டணந்தோறும் தெரியும், ஆனாலும் அவர் கொடுத்த ஊழியத்தை முடிக்கணும்னு போர் வீரர். அப்படிப்பட்ட போர் வீர சபையா நம்ம சர்ச் மிலிட்டன்ட்னு பேர் சர்ச்சுக்கு. உலகத்திலேயே சேனை எது தெரியுமா, கர்ணி சேனா இல்ல பெருசு, சிவசேனா இல்ல பெருசு, சர்ச்ச மாதிரி போர் சேனைகள் உலகத்தில் இருந்தது இல்லை. அதுதான் பெரிய சேனை. அந்த மாதிரி சேனைகளா ஓநாய்களுக்கு மத்தியிலையும் ஆண்டவருக்காக போவேன், அந்த துன்புறுத்துதல் மூலமா அவருடைய பிரசங்கம் சுவிசேஷம் வளர்த்தோன்னு போனுடைய எக்ஸாம்பிளை நம்ம பார்த்து படிக்கிறோம். வேற எதுவுமே ப்ராமிஸ் இல்லை, இனிமே வரப்போகுது. ஆனால் தொடர்ந்து இந்த மாதிரி துன்பங்கள் வரப்போகுது, அதை நம்ம எப்படி அணுகணும், அருமையான ஆவியின் ப்ராமிஸை கொடுக்குறார் இல்லைங்களா. வாக்கு தத்துவம் இல்லாம இல்லை, அதெல்லாம் நம்ம வரப்போகுது. அந்த துன்பங்களை நம்ம எப்படி சந்திக்கணும், ரிச் வேர்சஸ்ங்க, ரொம்ப அருமையான வேர்சஸ். இதுதான் சர்ச் மிலிட்டண்டா நம்ம படிக்க வச்சு. சர்ச் மிலிட்டன்ட்னா நம்ம ஒரு போர் சேனை. இதுதான் நம்ம பார்த்து பழைய பாடல போரை பத்தி படிக்கிறோம், சோல் போரை பத்தி படிக்கிறோம். அந்த போர்கள்லாம் எதுக்கு, அதெல்லாம் சரீரவிதமான போர்கள். நம்ம நடத்துகிற ஆவிக்கூறிய போர்களுக்கு போருக்கு ஒரு அடையாளம் கொடுக்குது, ஒரு பாஷை கொடுக்குது. அதனால தான் படிக்கிறோம். அந்த போரை பத்தி நம்ம தொடர்ந்து படிக்கணும். அந்த போர்ல போகும்போது, ஒரு வாருக்கு போகும்போது நமக்கு அடி இல்லாமல் இருக்காது, ஆனால் ஜெயம் வெற்றி ஜெயம் உண்டு. ஆட்டுக்குட்டியானவர் ஜெயம் பெற்றார்ன்ற மாதிரி நம்மளும் ஆடுகளாக தான் போகிறோம், ஆனால் அவர் நம்மளோடு இருப்பதனால் நமக்கு ஜெயம் உண்டு. நம்ம நம்மளை தொட்டா பாருங்களேன், சொல்ல போறாரு உங்க தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே உழுவாமல் நான் பார்த்தேன், அது உழுதுதான் எனக்கு தெரியும். அவர் இருக்கும்போது எந்த ஓநாய்களுக்கு மத்தியில் நம்ம போகிறதுக்கு நமக்கு தைரியம் வரணும் இல்லைங்களா. முதலாவது மனுஷ பயம் நம்ம இதயத்தில் இருந்து போகணும். அதனால தான் நம்ம வாயை திறக்கிறது இல்லை, நம்மளை அவமானமாக பேசிடுவாங்க, நம்மளை ஏதாவது தப்ப அதே போடிடுவாங்க, அதுக்கே பயப்படுறோம். இன்னும் அடி வாங்குவாங்க அடிப்பாங்கன்னு தெரிஞ்சா வய துறப்புமா, எதுக்கும் துணிஞ்ச மாதிரி வரணும். அந்த மனுஷ பயத்தெல்லாம் எடுக்கிற மாதிரி ஆண்டவர் பேசுகிறார். வெறும் சரீரத்தை கொள்ளுகிறவர்களுக்கு ஏன் பயப்படுறீங்க, அவங்க ஆத்மாவையும் நரகத்திலையும் போடக்கூடியவர்களுக்கு. அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து. ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். இதை நம்ம பார்த்து படிக்க வேண்டியது, நம்மளை நம்ம சோதிச்சு பார்த்து கிறிஸ்துவுடைய பிரதிநிதிகளாக நம்ம யோசிச்சு பார்க்கணும். துன்பம் நமக்கு வரும், அதை தான் நமக்கு ஒரு எதிர்பார்ப்பாக தான் ஆண்டவர் சொல்கிறார். ஜெபம் பண்ண அருமையான ஆண்டவரே, இந்த அதிகாரத்தில் ஒரு முகவரியாக பார்க்க எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர் நல்ல தேவனே. எங்களுடைய இருதயத்தை பல கோளாறு உள்ள இருதயம், மனுஷ பயத்தினால் சமுதாய பயத்தினால் பலவிதமான கட்டுகளால் கட்டப்பட்டிருக்கிற இதயம், நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அநேக விதத்தில் வெளிச்சமாக உப்பாக இந்த உலகத்தில் இல்லாமல் இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பல கட்டுகள் கட்டுகிறது ஆண்டவரே, இந்த அதிகாரத்தை படித்து அந்த கட்டுகள்லாம் உடைக்கும்படிக்கு தேவரீர் தைரியத்தை தாரும். இந்த வசனங்கள் இந்த சத்தியங்கள் தானே ஆண்டவரே, கோளைகளாக இருந்த அந்த 12 பேரும் 5 நெஞ்சங்களாக சிங்கங்களாக உலகத்துக்குள் அனுப்பி சுவிசேஷம் உலகம் எங்கும் பரவ நீர் பயன்படுத்தினீர். அந்த மாதிரி இந்த வசனங்களை கொண்டு எங்க இதயத்தையும் நீர் மறுரூபப்படுத்தும் ஆண்டவரே. எங்களோடு பேசி எங்களை நடத்தும். துன்பம் எங்களுக்கு வரும், அந்த துன்பத்தை மூலமா சந்திக்க எங்களுக்கு பலனை தார், தைரியத்தை தார். வாயை திறந்து பேசுகிற போல்ட்னஸ் தைரியத்தை கொடும் ஆண்டவரே. இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே.
ஆமென்.
போட்டிருக்கிற கடைசி பாடல்